I wonder if we realize that the way most Christians live is far below the standard that God wants us to live.
தேவன் வாழ வேண்டும் என்று நியமித்திருந்த அந்த நிலையை காட்டிலும் இன்றைக்கு வாழக்கூடிய கிறிஸ்துவருடைய நிலை மிகவும் கீழானதாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களோ இல்லையோ என்று எனக்கு தெரியவில்லை.
And if we are satisfied with that standard, we will never rise any higher than that.
அந்த கீழான நிலையிலேயே நாம் திருப்தி பெற்றிருப்போம் என்று சொன்னால் அதை காட்டிலும் மேலான நிலைக்கு நாம் உயர்ந்து கடந்து செல்லவே முடியாது.
If we believe that the Bible is the word of God,
வேதம் தேவனுடைய வார்த்தை என்று நாம் விசுவாசித்தால்,
all Christians believe that,
எல்லா கிறிஸ்தவர்களுமே அதை நம்புகிறார்கள்,
then there is a standard of life described in the New Testament which is far higher than what most Christians live by.
அநேக கிறிஸ்தவர்கள் வாழுகிற நிலவரத்தை காட்டிலும் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய தரமானது எவ்வளவோ உயர்ந்து காணப்படுகிறது.
So when you read that,
நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது,
you must either say that is not possible,
இது சாத்தியமில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும்.
If you say that,
அப்படி நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது சொல்வீர்களானால்,
then we are accusing God of asking us to live by a standard which is impossible.
நம்மால் சாத்தியமில்லாத ஒரு நிலவரத்தின்படி தேவன் நம்மை வாழ சொல்கிறார் என்று அவரையே நாம் குற்றம் சொல்கிறோம்.
But will any father ask his child to do something impossible?
கூடாத ஒரு காரியத்தை ஏதாவது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய முடியாது சொல்வாரா?
Will any father here ask his child to lift 500 kilos on his head?
இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தகப்பன் அல்லது பெற்றோர் தன்னுடைய பிள்ளை 500 கிலோ சுமையை சுமக்க வேண்டும், தூக்க வேண்டும் என்று சொல்வீர்களா?
You know that's impossible.
அது கூடாத காரியம் என்று உங்களுக்கு தெரியும்.
And you would never ask that of your child.
ஆகவே நீங்கள் ஒரு குழந்தையிடத்திலிருந்து அதை ஒரு காலம் நீங்கள் செய்ய முடியாது கேட்க மாட்டீர்கள்.
God is a much better father than us.
நம்மை காட்டிலும் பிதாவானவர் தேவன் நல்ல ஒரு தகப்பன்.
So I want to ask you, first of all, do you believe these two things?
முதலாவது நீங்கள் இந்த இரண்டு காரியங்களை நம்புகிறீர்களா இல்லையா என்று உங்களை பார்த்து கேட்கிறேன்.
Do you believe that everything written in the Bible is the word of God?
வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தை என்பதை முதலாவது நீங்கள் நம்புகிறீர்களா?
I believe it.
நான் இதை நம்புகிறேன்.
I believed it for 52 years.
52 ஆண்டுகளாக நான் நம்பியிருக்கிறேன்.
And wherever my life was less than what the Bible said,
எப்பொழுதெல்லாம் வேதம் சொல்கிற அந்த நிலவரத்தை காட்டிலும் என்னுடைய வாழ்க்கையின் நிலவரம் குறைவாக இருந்திருக்கிறதோ,
I was honest.
நான் அப்பொழுது நேர்மையாக இருந்திருக்கிறேன்.
I said, Lord, this is your standard, but my standard is down here.
ஆண்டவரே, உம்முடைய நிலவரம் நிலை இங்கே இருக்கிறது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் தரம் இங்கே தான் கீழே இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன்.
I want you to lift me up, to bring me to your standard.
ஆண்டவரே, உம்முடைய தரத்திற்கு என்னுடைய வாழ்க்கை உயர்த்தும்படியாய் நான் விரும்புகிறேன்.
And I sought after it for many, many years.
அநேக ஆண்டுகளாக இதை நான் தேடி இருக்கிறேன்.
And I said, Lord,
ஆண்டவரே,
if it takes 15, 20 years, I'm going to get there.
15 ஆண்டுகள் ஆனாலும் சரி, 20 ஆண்டுகள் ஆனாலும் சரி, ஆண்டவரே, நான் அந்த இடத்துக்கு வர வேண்டும்.
That's not a long period of time.
அது நீண்ட காலம் என்று அல்ல.
Think of how many years those of you who are graduates took to get a master's degree.
பட்டதாரியா இருக்கிற நீங்கள் முதுகலை பட்டம் பெறுவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆனது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள்.
From the time you started in kindergarten, 20 years.
LKG ல உங்கள் படிப்பை ஆரம்பித்தவர்கள் இப்ப 20 ஆண்டுகளாகி நீங்கள் அந்த முதுகலை பட்டத்தை பெறுகிறீர்கள்.
Was that a waste of time?
அது வீணான நேரமா, விரயமான நேரமா, காலமா?
Nobody can get a MSc or PhD in 2 or 3 years.
யாருமே MSc பட்டத்தையோ அல்லது முனைவர் பட்டத்தையோ 2-3 ஆண்டுகளிலே பெற்றுக்கொள்ள முடியாது.
But where you have young men and women with ambition, they work and work and work and they'll get a MSc or a PhD.
ஆகவே இளைஞர்கள் அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய வாஞ்சை, இப்படியாவது முதுகலை பட்டத்தை பெற வேண்டும் அல்லது முனைவர் பட்டத்தை டாக்டர் பட்டத்தை பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரயாசப்பட்டு பெற்றுக் கொள்கிறார்கள்.
Or they get a lot of postgraduate degrees as doctors.
அல்லது மருத்துவர்களாக எவ்வளவோ மருத்துவத்திலே உள்ளதான முதுகலை படிப்பை பெறுகிறார்கள்.
Why do they pursue after that?
ஏன் அதை அவர்கள் நாடி தேடுகிறார்கள்?
Why are parents willing to spend lakhs and lakhs and crores of rupees to give their children an education in 15-20 years?
15 அல்லது 20 ஆண்டுகளாக பிள்ளைகளை படிக்க வைப்பதிலே லட்சக்கணக்கான ஏன் சிலர் கோடிக்கணக்கான ரூபாய்களையும் செலவு செய்து ஏன் படிக்க வைக்க வேண்டும்?
You are doing that for your children.
உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யவில்லையா?
And you don't think it's a waste of money?
அது பணம் விரயமாகிறதே வீணாகிறதே என்று நீங்கள் எண்ணுவதில்லை?
Lakhs and lakhs of rupees, not a waste of money.
லட்சக்கணக்கான ரூபாய்கள், அது விரயமாகக்கூடிய பணம் அல்ல.
Some people spend crores to get admission somewhere.
சிலர் எங்கேயாவது ஒரு இடத்திலே அவர்களுக்கு சீட்டு வாங்க, கல்லூரியிலே சீட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்கிறார்கள்.
They don't think it's a waste of money.
அவர்கள் அது வீணாக போகிறது என்று எண்ணுவதில்லை.
They urge their children to study 15-20 years. They don't think it's a waste of time.
15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பிள்ளைகளே நீங்கள் படியுங்கள் படிங்கள் என்று சொல்லி அவர்கள் வருந்தி கேட்கிறார்கள். அது காலம் வீணாகிறது என்று அவர்கள் எண்ணுவதில்லை.
Because they know that once they have finished, they can get a very good job, earn a lot of money and live a comfortable life.
என்றால் தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படித்து பட்டம் வாங்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழலாம், நிறைய பணம் கிடைக்கும் என்று அறிந்திருக்கிறார்கள்.
Now it's exactly the same way I felt spiritually for my own life.
இதே விதமாகத்தான் ஆவிக்குரிய ரீதியில் என்னுடைய சொந்த வாழ்க்கையை குறித்து நான் எண்ணியிருந்திருக்கிறேன்.
53 years ago I was born again.
53 ஆண்டுகள் முன்பதாக நான் மறுபடியும் பிறந்தேன்.
That means I accepted Jesus Christ as my savior and lord.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேன் என்பதுதான் அதனுடைய பொருள்.
I turned from my sins, confessed my sins.
நான் என்னுடைய பாவங்களிலிருந்து நான் திரும்பி இருக்கிறேன், மனம் திரும்பி இருக்கிறேன், அவைகளில் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன்.
And I asked the Lord Jesus to forgive me and be my lord.
ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று கேட்டிருக்கிறேன், எனக்கு நீர் ஆண்டவராக கர்த்தாவாக இரும் என்று கேட்டிருக்கிறேன்.
That was like entering the kindergarten of my spiritual life.
இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு LKG லே போய் சேருவதற்கு, அட்மிஷன் கிடைத்து சேருவதற்கு உபாய இருக்கிறது.
My sins are all forgiven.
என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது.
But I did not want to remain in the kindergarten all my life.
ஆனால் என் வாழ்க்கை முழுதுமாக அந்த LKG லே நான் இருக்க விரும்பவில்லை.
I've seen many Christians, they are in the LKG all their life.
அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதுமாக எல்கேஜி பாடத்திலேயே எல்கேஜி வகுப்பிலே இருந்து விடுகிறார்கள்.
They never overcome anything. They just their sins are forgiven.
அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது அவ்வளவுதானே ஒழிய அவர்கள் எதையும் மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் வரவில்லை.
Now in any area if you have no desire and ambition you will never make any progress.
வாழ்க்கையின் எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அபிலாஷையும் வாஞ்சிய விருப்பமும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் முன்னேற முடியாது.
There are many rich businessmen in India today who started out as small people selling things on the street.
இன்றைக்கு இந்தியாவிலே பல தொழில் அதிபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை ஆரம்பித்த பொழுது சிறு பொருட்களை விற்கும்படியான ஒரு சிறு வேலையாக ஆரம்பித்தார்கள்.
But they had ambition.
ஆனால் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்றதான ஒரு பெரிய அவா இருந்தது.
I must increase my business and make a lot of money.
என்னுடைய தொழில் பெருக வேண்டும், நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றதான விருப்பம்.
In education, in business, people have ambition.
படிப்பு காரியமானாலும் சரி, தொழில் சம்பந்தமான காரியமானாலும் சரி, மக்களுக்கு வாஞ்சை அதிகமாக இருக்கிறது.
They want to go higher.
அவர்கள் இன்னும் மேலாக செல்ல விரும்புகிறார்கள்.
Why is it only Christians in their spiritual life are satisfied with the level they live at?
ஆனால் ஏன் கிறிஸ்தவர்கள் மட்டும் தாங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையே போதும் என்பதிலே அலாதி திருப்தி கொண்டிருக்கிறார்கள்?
That is the work of the devil.
இதுதான் பிசாசுடைய கிரியை.
He makes us satisfied so that our life is useless to God.
நம்முடைய வாழ்க்கையானது ஆண்டவருக்கு பயனற்றதாய் போய்விட வேண்டும் என்று அவன் சாத்தான் விரும்புகிறான்.
I want to show you some of the verses which teach us the life that we can live in the New Testament.
புதிய உடன்படிக்கையிலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை குறித்து சொல்லக்கூடிய வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
Here is a testimony from the apostle Paul.
அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலிருந்து இங்கே நாம் ஒரு சாட்சியை நாம் பார்க்கிறோம்.
2 Corinthians chapter 2.
2 கொரிந்தியர் 2 அதிகாரம்
and verse 14.
14 ஆம் வசனம்.
I want you to read this verse very carefully and see what he is testifying about his own life.
இங்கே அவருடைய சொந்த வாழ்க்கையை குறித்து அவர் எதை குறித்து சாட்சி பகிர்கிறார் என்று நீங்கள் பார்க்க முடியாக விரும்புகிறேன்.
2 Corinthians 2 and verse 14.
2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனம்.
Here it says, thanks be to God who always leads us in his triumph in Christ.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை என்று சொல்லி ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம்.
Here it speaks about triumphing in Christ.
இங்கே கிறிஸ்துவுக்குள்ளாக வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு வாழ்க்கையை குறித்து வாசிக்கிறோம்.
Not occasionally,
எப்பொழுதாவது அல்ல,
always,
எப்பொழுதும்.
That is the important word there.
இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான வசனம் வார்த்தை
இதுதான். Always,
எப்பொழுதும்.
Not once in a while or sometimes or most of the time.
எப்போதாவது என்று அல்ல, அல்லது அநேக சமயங்கள் என்று அல்ல.
What does it mean to always means 24 hours a day, 7 days a week.
எப்பொழுதும் என்று சொன்னால் ஒரு நாளில் 24 மணி நேரமும் ஒரு வாரத்தில் 7 நாட்களும்
என்று அர்த்தம். So what was Paul's experience 24 hours a day and 7 days a week?
ஆகவே பவுல் அந்த ஒரு 24 மணி நேரம் நிறைந்த ஒரு நாளிலேயும் அல்லது வாரத்தில் 7 நாட்களும் அவருடைய அனுபவம் என்ன?
Every day,
ஒவ்வொரு நாளும்,
all through the year,
varsha muludumaga
24 hours
24 mani neragam.
That's the meaning of always.
Idu dhan eppozhudum engirana vaarthiyinudaiya artham.
Always in victory in Christ.
Eppozhudum kristuvukkullaga vetriyulla vaalkai.
He was not a defeated Christian.
Avan oru paul oru thotru pona kristavar alla.
In the beginning of his Christian life, his sins were forgiven. He joined the kindergarten just like everybody else.
அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்திலே அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. நம்ம எல்லாரையும் அநேகரை போல அவரும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆரம்பித்தார்.
But he pressed on.
ஆனால் தொடர்ந்து அவர் முன்னேறி கொண்டே இருந்தார்.
And after some time he came to a life of victory all the time.
சில நாட்களுக்குள்ளாக அவர் எப்பொழுதும் வெற்றியுள்ள வாழ்க்கை என்கிற வாழ்க்கைக்குள்ளாக வந்துவிட்டார்.
Now this was not possible in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே இது சாத்தியமில்லாத ஒன்றாக இருந்தது.
Nobody could say that in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் யாருமே இப்படி சொல்ல முடியவில்லை.
Not Moses, not Elijah, not even John the Baptist.
மோசேயினாலும் அல்ல, எலியாவினாலும் அல்ல, யோவான்ஸ்னாலும் கூட அப்படி சொல்ல முடியவில்லை.
David could only say, bless the Lord, O my soul, who forgives all your sins.
In aathmave kartare stotri en paavangal ellam manithirukkar endru mattume avar solla mudindathu.
He could not say, thank God who gives me victory all the time.
Ella nerangalile vetriye kodukkakoodiya aandavarku nandri endru avaralai solla mudiyavillai.
But Paul could say that in the New Testament.
Anal pudhiya erpaatle paulal appadi solla mudindathu.
So that means that in the New Testament we have a possibility of a life which nobody in the Old Testament could have.
பழைய ஏற்பாட்டில் யாரும் கொண்டிராத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு சாத்தியம் உண்டு.
I want to show you some verses.
நான் சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
From his own experience, Paul says this.
அவருடைய சொந்த அனுபவத்திலிருந்து பவுல் இதை சொல்கிறார்.
Let me show you one verse.
ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Ephesians 4:29.
எபேசியர் 4:23. 29.
This is the type of life that he had.
பவுலுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இருந்தது.
And he is telling other people also to live according to that life.
இந்த வாழ்க்கையின்படியே நீங்களும் வாழுங்கள் என்று மற்றவர்களுக்கு சொல்கிறார்.
What is he saying?
அவர் என்ன சொல்கிறார்?
Ephesians 4:29.
எபேசியர் 4:29.
Let not even one rotten unwholesome word come out of your mouth.
உன்னுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம்.
Not even one word.
ஒரு வார்த்தையும் கூட கெட்ட வார்த்தை புறப்பட வேண்டாம்.
Can you imagine living a life like this every day?
ஒவ்வொரு நாளும் இது போன்று வாழுகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
This is not kindergarten Christianity.
இது LKG கிறிஸ்தவம் அல்ல.
This is not just saying so many useless words and then asking God to forgive us.
வீணான வார்த்தைகள் அநேக வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் என்று சொல்வதல்ல.
What do you understand by verse 29?
29வது வசனத்தில் என்ன நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்கள்?
Does it mean that yeah, once in a while you can speak some useless words?
எப்போதாவது வீணான வார்த்தைகளை பேசலாம் என்று விளங்கிக் கொள்கிறீர்களா?
Here it says, let not even one rotten word come out of your mouth.
கெட்ட வார்த்தை ஒன்று கூட உங்களுடைய வாயிலிருந்து புறப்படலாகாது என்று பார்க்கிறோம்.
Always speak words that are good for building up and giving grace to those who hear.
பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேச வேண்டும்.
Paul says the same things in Colossians in chapter 4.
கொலோசியர் 4 அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார்
and verse 6.
ஆறாம் வசனம்.
Let your speech always be with grace.
உங்களுடைய வசனம் எப்பொழுதும் கிருபை நிறைந்ததாய் இருப்பதாக.
How can God give such a command if it is impossible to do?
செய்வதற்கு இது கூடாது சாத்தியமில்லை என்று சொன்னால் எப்படி தேவன் அப்படிப்பட்ட ஒரு கட்டளையை நமக்கு கொடுக்க முடியும்?
Have you read this verse in your Bible?
உங்களுடைய வேதத்தில் இந்த வசனத்தை வாசித்திருக்கிறீர்களா?
What does always mean?
எப்பொழுதும் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன?
24 hours a day, 7 days every week.
ஒரு நாளிலே 24 மணி நேரமும் ஒரு வாரத்தில் 7 நாட்களும்.
Always your speech must be with grace.
எப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாக இருக்க வேண்டும்.
What do you say?
என்ன சொல்கிறீர்கள்?
What does the devil say?
பிசாசு என்ன சொல்கிறான்?
Impossible.
அப்படி பேசுவது கூடாத காரியம்.
God's word says.
தேவனுடைய வார்த்தை சொல்கிறது.
Speech must always be with grace.
உங்களுடைய வார்த்தையானது எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாக இருக்கட்டும்.
Now you can either agree with the devil or you can agree with God.
இப்பொழுது நீங்க உங்களுக்கு இரண்டு காரியங்களை செய்யலாம். ஒன்று பிசாசு சொல்வதை ஒத்துக்கொள்ளலாம் அல்லது தேவன் சொல்லுகிறதை நீங்கள் ஒத்துக்கொள்ளலாம்.
You can read that verse and say impossible.
இந்த வசனத்தை வாசித்துவிட்டு இப்படி வாழ்வது கூடாத காரியம் என்று சொல்லலாம்.
That's fine, but then you agree with the devil.
அது நல்லதுதான், ஆனால் நீங்கள் பிசாசு சொல்வதை ஒத்துக்கொள்கிறீர்கள்.
Or you can agree with God.
அல்லது தேவன் என்ன சொல்கிறார் அதை நீங்கள் ஒத்துக்கொள்ள முடியும்.
And be honest.
நேர்மையாக இருந்து
and say Lord my speech is not like that at the moment.
இப்பொழுது ஆண்டவரே என்னுடைய பேச்சு அப்படி இல்லை ஆண்டவரே.
That is like a student in the kindergarten saying I have not yet got my PhD.
அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால் எல்கேஜி லே படிக்கிற ஒரு பிள்ளை ஒரு பையன் நான் இன்னுமாய் PhD பட்டத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறான்.
Give me 15-20 years, I'm going to get there.
எனக்கு 15 ஆண்டுகளை கொடுங்கள், நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று
சொல்கிறான். I'm going to work and work and work and get it.
நான் தொடர்ந்து பிரயாசப்பட்டு அதை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறான்.
That is an ambitious student.
அப்படிப்பட்டவன் தான் ஒரு வாஞ்சியுள்ள ஒரு மாணவன்.
And he works hard.
அவன் கடினமாய் உழைக்கிறான்.
And after 20 years he gets his PhD.
20 ஆண்டுகள் கழித்து PhD பட்டத்தை பெற்றுக்கொள்கிறான்.
Because he aimed for it.
ஏனென்றால் அதற்காய் அவன் பிரயாசப்பட்டு ஒரு தன்னுடைய கருத்தாய் கொண்டிருக்கிறான்.
How many years ago did you give your life to Jesus Christ?
எத்தனை ஆண்டுகள் முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுத்தீர்கள்?
5 years ago?
5 வருஷங்களுக்கு முன்பாகவா?
20 years ago?
20 ஆண்டுகளுக்கு முன்பதாகவா?
Imagine if you had started pursuing this verse 20 years ago, you would have reached there by today.
கற்பனை செய்து பாருங்கள், 20 ஆண்டுகள் முன்பதாக நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் நோக்கமாய் வைத்து ஆரம்பித்திருந்தால் இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படியே மாறி இருந்திருக்கும்.
Even if you had started 5 years ago.
5 ஆண்டுகள் முன்பாக நீங்கள் இந்த வசனத்திலே ஆரம்பித்திருந்தாலும் கூட.
And said Lord.
ஆண்டவரே.
I don't want any rotten word to come out of my mouth.
என்னுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட கூடாது ஆண்டவரே.
I want my speech always to be with grace.
ஆண்டவருடைய வார்த்தை வசனமானது எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாக இருக்க வேண்டும்.
Maybe you fail.
ஒருவேளை நீங்கள் தவறலாம்.
You confess your sin, get up.
பாவத்தை அறிக்கை செய்யுங்கள், எழுந்திருங்கள்.
1 year, 2 years, 3 years, 4 years, 5 years.
ஒரு ஆண்டு, 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள், 5 ஆண்டுகள்.
Maybe after 10 years.
ஒருவேளை 10 ஆண்டுகள் கழித்து.
One day your whole speech becomes pure.
ஒரு நாளிலே உங்களுடைய முழு வார்த்தைகளுமே சுத்தமானதாய் மாறுகிறது.
And supposing your wife also does the same thing.
உங்களுடைய துணைவியாரும் இதே செய்கிறாள் என்று வைத்துக் கொள்வோம்.
Can you imagine what your home will be like?
உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
Your home will be like heaven.
உங்களுடைய குடும்பம் பரலோகத்தை போல இருக்கும்.
Because everybody, husband and wife, are always speaking with grace.
ஏனென்றால் எல்லாருமே கணவனும் மனைவியும் எப்பொழுதும் கிருபை பொருந்தின வார்த்தையிலே பேசுகிறார்கள்.
But do you think the devil wants your home to be like heaven?
ஆனால் உங்களுடைய குடும்பமானது பரலோகம் போல இருக்க வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறானா?
No.
இல்லை.
Adam and Eve had a family life that was like heaven.
ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கை இருந்தது, அது பரலோகத்தை போல இருந்தது.
But the devil came and made it like hell very quickly.
ஆனால் சீக்கிரமாகவே பிசாசு அங்கே வந்து அந்த குடும்ப வாழ்க்கையை ஒரு நரக வாழ்க்கையை மாற்றி விட்டார்.
That is what we read at the beginning of the Bible.
இதைத்தான் நாம் வேதத்தினுடைய ஆரம்பத்திலே வாசிக்கிறோம்.
The message is this.
செய்தி இதுதான்.
When God brings a husband and wife together,
தேவன் கணவனை மனைவி ஒன்றாக கூட்டி வரும்பொழுது,
wants to build a home like heaven,
பரலோகத்தை போல ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று தேவன் முயற்சிக்கும் பொழுது,
the devil will immediately come and make it like hell.
உடனடியாக பிசாசு அங்கே வந்து அந்த குடும்பத்தை நரகத்தை போல மாற்றுவான்.
That's what happened to Adam and Eve.
ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இதுதான் நடந்தது.
Jesus came,
இயேசு வந்தார்,
to bring us back to the place where our home can be like heaven.
நம்முடைய குடும்பமானது பரலோகம் போல இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு மீண்டும் நம்மை திருப்பி கொண்டு வரும்படியாக இயேசு வந்தார்.
So our subject is how to have a life of peace and joy.
ஆகவே நம்முடைய கருப்பொருள் என்னவென்றால் சந்தோஷம் சமாதானம் நிறைந்த வாழ்வை எப்படி நாம் கொண்டிருக்க முடியும்?
That can only come if you believe that the life God has promised here is for you.
இங்கே இந்த வேதத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாழ்க்கையானது உங்களுக்கு சொந்தம் என்று எப்பொழுது நீங்கள் நம்புகிறீர்களோ அப்பொழுதுதான் அது சாத்தியமாகும்.
You can't have a life of peace and joy if you are always speaking bad words.
எப்பொழுது பார்த்தாலும் தேவையற்ற வீணான வார்த்தைகளை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது.
You won't have peace and joy in your own life and you won't give any peace and joy to others also.
உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் சந்தோஷம் சமாதானம் இருக்காது, மற்றவர்களுக்கும் நீங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியாது.
I'm trying to show you the standard of life mentioned in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதான புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையின் நிலவரத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
In the Old Testament there's no such word which says don't let any word bad word come out of your mouth.
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டிலே இல்லை.
Why?
ஏன்?
Because in the New Testament we can be filled with the Holy Spirit.
புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட முடியும்.
You know when the first disciples were filled with the Holy Spirit.
உங்களுக்கு தெரியுமா சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பொழுது
you know what happened?
என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா?
There are many of our good Pentecostal friends who say Acts 2:4 they were all filled with the spirit and spoke with other tongues.
நம்முடைய நல்ல பெந்தகோஸ்தே நண்பர்கள் சொல்வார்கள் அப்போஸ்தலர் 2:4 பரிசுத்த ஆவியினால் எல்லாம் நிரப்பப்பட்ட பொழுது அன்னிய பாஷையிலே பேசினார்கள்.
I say good.
நல்லது என்று நான் சொல்கிறேன்.
But I said there's something else that came before that verse.
ஆனால் அந்த வசனத்துக்கு முன்பாக வேறு ஒன்று வந்தது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Which you probably never heard anybody tell you about.
யாரும் உங்களுக்கு இதை சொல்கிறதை ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிராமல் இருந்திருக்கலாம்.
And there is another type of tongues mentioned in verse 3.
மூன்றாம் வசனத்திலே வேறு ஒரு பாஷை குறிக்கப்பட்டிருக்கிறது.
See it says here in verse 3 it says tongues like fire. Tongues of fire.
மூன்றாம் வசனத்திலே
on top of each of them.
மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அக்னிமயமான நாவுகள் போல அவருடைய அவர்கள் தலையின் மேல் வந்து அமர்ந்தது.
Then they spoke in other tongues.
அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள்.
So the first thing that God told them was I am going to set your tongue on fire with the fire of heaven.
நானுடைய நாவை பரலோக அக்னியின் நாவாக மாற்ற வேண்டும் என்று தான் முதலாவதாக ஆண்டவர் சொல்கிறார்.
Not just speaking in other tongues.
வேறு பாஷையிலே பேசுவது மட்டுமல்ல.
How is it all our Pentecostal friends missed verse 3 and went to verse 4?
நம்முடைய பெந்தகோஸ்தே நண்பர்கள் எல்லாரும் எப்படி அவர்கள் மூன்றாம் வசனத்தை தவற விட்டுவிட்டு நான்காம் வசனத்துக்கு வந்து விட்டார்கள்?
Verse 3 comes before verse 4.
நான்காம் வசனத்துக்கு முன்பதாக மூன்றாம் வசனம் வருகிறது.
More important than speaking in unknown tongues is the tongue of fire.
அந்நிய பாஷையிலே பேசக்கூடிய நாவை காட்டிலும் அதிக முக்கியமானது அக்னிமயமான நாவு.
Do you know what the tongue of fire means?
அக்னிமயமான நாவு என்றால் என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியுமா?
Fire is always a picture of purity in the Bible and even in the world.
வேதத்திலேயும் சரி உலகத்திலேயும் சரி அக்னி என்பது எப்பொழுதே சுத்திகரிப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது.
You go to any goldsmith, ask him how he purifies gold, it is not with soap and water.
ஒரு தங்க வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசாரியிடத்திலே போங்கள், அந்த தங்கத்தை எப்படி அவர் சுத்திகரிக்கிறார்? ஏதோ சோப்பு தண்ணீரினாலே அவர் சுத்திகரிப்பதில்லை.
You can't purify gold with soap and water.
பொன்னை சோப்புனாலையும் தண்ணீரினாலும் சுத்தமாக்கப்பட முடியாது.
You can clean your hands with soap and water.
உங்களுடைய கரங்களை வேண்டுமானால் சோப்பு தண்ணீரினாலே நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளலாம்.
But if you want to purify gold, there's only one way.
ஆனால் நீங்கள் பொன்னை சுத்திகரிக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் உண்டு.
Put it in the fire.
அதை அக்னியிலே போட்டு விடுங்கள்.
So what does this tongue of fire mean?
ஆகவே இந்த அக்னிமயமான நாவு என்றால் என்ன அர்த்தம்?
And this tongue of ours which is full of impurity and bitterness and anger can be purified with the fire of God.
இந்த நம்முடைய நாவானது அசுத்தத்தினாலே கோபத்தினாலே கசப்பினாலே நிறைந்திருக்கிறது, அது தேவனுடைய அக்கினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
You know, before we are filled with the Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவராலே நான் நிரப்பப்படுவதற்கு முன்பதாக
our tongue is set on fire with another fire.
நம்முடைய நாவானது வேறு ஒரு அக்கினியினாலே பற்றி எரிகிறது.
You read about that in the book of James.
இதை நீங்கள் யாக்கோபு புத்தகத்திலே வாசிக்கலாம்.
James and chapter 3.
யாக்கோபு 3 அதிகாரம்
and verse 6.
ஆறாம் வசனம்.
See the whole verse is talking about fire, fire, fire.
அந்த முழு வசனத்தை பார்த்தீர்களா? அங்கே நெருப்பு அக்கினியை குறித்து பேசுகிறது.
James 3:6.
யாக்கோபு 3:6.
The tongue is a fire.
நாவும் நெருப்புதான்.
What type of fire?
அது எவ்விதமான நெருப்பு?
A world full of sin.
அது பாவம் நிறைந்த, அநீதி நிறைந்த உலகம்.
Do you know that the Bible says the whole world of sin is inside my mouth?
அநீதி நிறைந்த உலகம் எங்கே இருக்கிறது? நம்முடைய நாவில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
A world of sin in my tongue.
பாவம் நிறைந்த உலகம் எங்கே இருக்கிறது? என்னுடைய நாவிலே இருக்கிறது.
And this spoils, it says my whole body, it says here.
இங்கே நாம் வாசிக்கிறோம், முழு சரீரத்தையும் அது கெடுக்கிறது.
And it sets on fire my whole life.
அது சரீரத்தை கெடுப்பதா, கரைப்படுத்துவது மட்டுமல்ல, என்னுடைய முழு ஆயுள் காலத்தையும் அது கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது.
Which fire?
எந்த அக்கினி?
It says here the fire of hell.
அது நரகத்தின் அக்கினி என்று நாம் வாசிக்கிறோம்.
The Bible says that as the children of Adam, our tongue has got the fire of hell on it.
ஆதாமின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய நாவிலே நரக அக்கினி இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது.
That is why we speak evil of others.
ஆகவே தான் நாம் மற்றவர்களை பற்றி தீமையாய் பேசுகிறோம்.
We sit at home and husband and wife speak evil, 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 evil of everybody around them.
கணவனும் மனைவியும் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு தங்களை சுற்றியுள்ள எல்லா மக்களை பற்றியும் தீமையான காரியங்களை புறங்குடி பேசிக் கொண்டே இருக்கிறார்கள்.
Get angry with each other.
அவர்கள் ஒருவரோடு கோபப்பட்டு பேசுகிறார்கள்.
They fight and quarrel with neighbors and in the office and everywhere.
பக்கத்து வீட்டுக்காரரோடு கூட சண்டை, அலுவலகத்திலே கூட வேலை செய்கிறவரோடு கூட சண்டை, எல்லாம் இந்த நாவினாலே.
In the church they fight and quarrel with each other with their tongue.
சபைக்கு வந்தாலும் சரி, அங்குள்ள மக்களோடும் கூட தங்களுடைய நாவினாலே சண்டை போடுகிறார்கள். பிரச்சனை
தான். And then they say they are born again one day.
ஒரு நாளிலே நான் மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்கிறார்கள்.
Even after they are born again they are still getting angry and gossiping and backbiting.
மறுபடியும் பிறந்து விட்டேன் என்று சொன்னதுக்கு பிறகும் கூட அவர்கள் இன்னுமாய் புறங்கூறுகிறார்கள், இந்த நாவினாலே புறம்பேசுகிறார்கள்.
So this so called being born again has not changed the fire of hell on the tongue.
ஆகவே மறுபடியும் பிறந்த என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவமானது நாவிலே உள்ள அக்கினியை மாற்றவில்லை.
But the Bible says God can set it on fire with the fire of heaven.
ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? பரலோகத்தின் அக்கினியாலே தேவன் நம்முடைய நாவிலே வைக்க முடியும்.
So it's a very sad thing when many people seek to be filled with the Holy Spirit and only speak in unknown tongues.
ஆகவே अनेகர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று விரும்புகிறவர்கள் அவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதெல்லாம் அந்நிய பாஷை பேசினால் போதும் என்று தான் விரும்புகிறார்கள்.
There's nothing wrong with speaking in unknown tongues.
அந்நிய பாஷையில் பேசுவதில் தவறே இல்லை.
God gives that gift to some people.
தேவன் சிலருக்கு இந்த வரத்தை கொடுக்கிறார்.
Not to everybody.
எல்லாருக்கும் அல்ல.
He gave me that gift about 37 years ago.
37 ஆண்டுகள் முன்பதாக எனக்கு அந்த அந்நிய பாஷை வரத்தை கொடுத்தார்.
And I've used it all the 37 years.
இந்த 37 ஆண்டுகளாக நான் அந்த வரத்தை பயன்படுத்தி இருக்கிறேன். ஆனால்
when God gave me that gift,
அந்த வரத்தை தேவன் எனக்கு கொடுத்த பொழுது,
he also set my mother tongue on fire.
என்னுடைய தாய் பாஷை, தாய் மொழி, அதை அக்கினியிலே அவர் வைத்தார்.
He began to control my tongue.
என்னுடைய நாவை அவர் கட்டுப்படுத்த ஆரம்பித்தார்.
So that I could overcome my anger.
என் கோபத்தை நான் மேற்கொள்ளும்படியாக.
You know, when we are angry in our heart,
நம்முடைய உள்ளத்திலே நாம் கோபம் நிறைந்தவர்களாய் காணப்படும் பொழுது,
it comes out through our tongue.
நம்முடைய நாவின் மூலமாக வெளியே வருகிறது.
The tongue is like the overflow pipe of the heart.
நாவு என்பது இதயம் என்கிறதான ஒரு தண்ணீர் தொட்டி நிரம்பி வழியக்கூடிய ஒரு இடமாக நாவு இருக்கிறது.
When there are good things in the heart, it comes out through the mouth.
இதயம் நல்ல காரியம் நிரம்பி இருக்கும் பொழுது நாவின் மூலமாக வெளியே வருகிறது.
When there's anger in the heart, that also comes out through the mouth.
உள்ளத்தில் கோபம் நிறைந்து காணப்படும் பொழுது அதுவும் வாய் மூலமாக வெளியே வருகிறது.
So when somebody provoked you,
யாராவது உங்களை எரிச்சல் ஊட்டினால்,
you can't say he made you angry.
அவன் என்னை கோபப்படுத்தி விட்டான் என்று நீங்கள் சொல்ல முடியாது.
Anger was in the heart.
கோபமானது உள்ளத்திலே இருக்கிறது.
And it spilled out through your mouth.
அது வாய் வழியாக நிரம்பி வெளியே வழிந்து விட்டது.
Don't blame other people.
மற்றவர்களை நீங்கள் குறை சொல்ல வேண்டாம்.
They only shook you.
அவர்கள் செய்ததெல்லாம் உங்களை குலுக்கினார்கள்.
But what comes out is what is inside your heart.
ஆனால் உங்களை குலுக்கும் பொழுது என்ன வெளியே வருகிறதோ அது உள்ளே உள்ளதுதான் வெளியே வருகிறது.
Supposing I have a glass of sweet orange juice.
நான் ஒரு இனிப்பான ஆரஞ்சு ஜூஸ் ஒரு டம்ளர்ல வைத்திருக்கிறேன்.
And somebody shakes me.
யாராவது என்னை குலுக்குகிறார்கள்.
What will come out?
என்ன வெளியே கொட்டும்?
Bitter water or sweet orange juice?
கசப்பான தண்ணீர் வெளியே கொட்டுமா அல்லது இனிப்பான ஆரஞ்சு ஜூஸ் வெளியே கொட்டுமா?
That depends on what is inside the glass.
உள்ளே டம்ளருக்குள்ளாக என்ன இருக்கிறதோ அதை பொறுத்து தான் இருக்கிறது வெளியே சிந்துகிற காரியம்.
You can't say he shook me and suddenly this orange juice became bitter.
இவர் என்னை குலுக்கி விட்டபடினாலே திடீரென இந்த ஆரஞ்சு சுவை மாறி கசப்பாய் மாறிவிட்டது என்று சொல்ல முடியாது.
We are all experts at justifying ourselves.
நம்மை நாமே நியாயப்படுத்துவதிலே நாம் எல்லாரும் தேர்ந்தவர்களாக இருக்கிறோம்.
We are all experts at saying I'm really a good person.
உண்மையாலுமே நான் நல்லவன் தான் என்று சொல்வதிலே கை தேர்ந்தவர்களாக இருக்கிறோம்.
I'm a very good person.
நான் நல்ல மனிதன்.
But other people around me are evil and they are making me evil.
ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க தான் மோசமானவர்கள். அவர்கள் என்னையும் மோசமானவனாக மாற்றுகிறார்கள்.
If you keep on saying that you'll remain in the kindergarten all your life.
இதே நீங்கள் சொல்லிக் கொண்டே இருந்தால் உங்கள் வாழ்நாள் முழுதுமாக LKG லேயே தான் இருப்பீர்கள்.
But if you say Lord,
ஆண்டவரே,
I've got a very bad heart.
எனக்கு மிக மோசமான ஒரு இதயம் இருக்கிறது.
A very bad tongue.
மிக மோசமான ஒரு நாவு இருக்கிறது.
But I see a standard of life described in the New Testament which I don't have.
ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டிலே ஒரு மேலான கிறிஸ்தவ தரத்தை நான் பார்க்கிறேன். எனக்கு அது இல்லை ஆண்டவரே.
I want it.
எனக்கு அது தேவை ஆண்டவரே.
Jesus has given us a promise.
இயேசு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார்.
Matthew chapter 5.
மத்தேயு 5ஆம் அதிகாரம்.
And verse 6.
ஆறாம் வசனம்.
That's a beautiful promise.
உம் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம்.
Blessed are those who hunger and thirst for righteousness, they shall be satisfied.
நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
Not those who ask for righteousness once in a while.
எப்பொழுதாவது நீதியை கேட்கிறவர்கள் அல்ல.
Those who hunger and thirst for righteousness.
நீதியின் மேல் ஒரு பசி ஒரு தாகம் இருக்கிறவர்கள்.
It is like that college student who is saying I must get my PhD.
நான் எப்படியாவது PhD பட்டம் பெற வேண்டுமே என்று சொல்லக்கூடிய அந்த கல்லூரி மாணவனை போல.
Even if I fail I'm going to try again I'm going to get my PhD.
நான் தோற்று போனாலும் மீண்டுமாய் நான் முயற்சி செய்ய போகிறேன். எனக்கு எப்படியாவது PhD பட்டம் வேண்டும்.
That is hunger and thirst.
இதுதான் பசி தாகம்.
Lord I've fallen.
ஆண்டவரே நான் விழுந்து விட்டேன்.
But I'm not going to give up.
ஆனால் விட்டு விட மாட்டேன்.
I want righteousness in every area of my life.
ஆண்டவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீதி வேண்டும் ஆண்டவரே.
Let me show you another verse.
இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
When Paul said he always leads me in victory.
எப்பொழுதும் கிறிஸ்து என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று பவுல் சொல்லும்பொழுது
in one area he was speaking about was his speech.
ஒரு பகுதி என்னவென்றால் அவருடைய பேச்சு.
A tongue of fire.
அக்னிமயமான நாவு.
Your mother tongue, not other tongues, but your mother tongue on the fire of the Holy, controlled by the Holy Spirit.
அந்நிய பாஷை அல்ல நீங்கள் பேசக்கூடிய உங்கள் தாய் மொழி, அது அக்னினாலே கட்டுப்படுத்தப்பட்டதா இருக்க வேண்டும்.
When the Holy Spirit like a fire controls your tongue and takes away the fire of hell from there.
பரிசுத்த ஆவியானவர் அக்னியாக அக்னிமயமாக வந்து உங்கள் நாவிலே இருக்கக்கூடிய நரக அக்னியை அவர் நீக்கி விடுகிறார்.
What is your tongue? Which fire is on your tongue right now?
இப்பொழுது உங்களுடைய நாவிலே எந்த அக்கினி காணப்படுகிறது?
If you want to know the truth,
சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா?
Ask your wife.
உங்களுடைய மனைவியை கேட்டு பாருங்கள்.
Ask your husband.
மனைவிமார்களே உங்களுடைய கணவன்மாரை கேட்டு பாருங்கள்.
They will tell you what type of speech your speech is.
உங்களுடைய பேச்சு எப்படிப்பட்ட பேச்சா இருக்கிறது, எப்படிப்பட்ட அக்கினி என்று அவர்கள் தான் சரியான நபர் சொல்லுவதற்கு.
Ask your children.
உங்களுடைய பிள்ளைகளை கேட்டு பாருங்கள்.
Ask the servant who works in your house.
உங்க வீட்டிலே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன் அல்லது வேலைக்காரியின் இடத்திலே கேட்டு பாருங்கள்.
They will tell you what your language is like.
உங்களுடைய பாஷை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்கள்.
People in the church only see you smiling for 2 hours on Sunday.
சபையில் உள்ள மக்கள் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் நீங்கள் சிரிப்பதை மட்டும்தான் பார்த்திருக்கிறார்கள்.
Don't ask them because they don't know your private life.
அவர்களை கேட்க வேண்டாம், ஏனென்றால் அவர்களுக்கு உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை தெரியாது.
Go and ask your children who live in your home.
உங்களுடைய குடும்பத்திலே வாழக்கூடிய பிள்ளைகளிடத்திலே கேட்டு பாருங்கள் உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கிறது.
They will tell you the truth.
அவர்கள் உண்மையை சொல்வார்கள்.
Here is a command.
இங்கே ஒரு கற்பனை கட்டளை இருக்கிறது.
Ephesians 4 and verse 31.
எபேசியர் 4 அதிகாரம் 31 வசனம்.
Look at all the things that can come from our tongue.
நம்முடைய நாவிலிருந்து என்னவெல்லாம் புறப்பட முடியும் என்று பாருங்கள்.
Ephesians 4:31.
எபேசியர் 4:31.
Bitterness,
கசப்பு,
wrath,
கோபம்,
anger,
மூர்க்கம்,
clamor,
கூக்குரல்,
slander,
தூஷணம்,
and malice,
துர்க்குணம்.
All these things can come from our tongue.
இவைகளெல்லாம் நமக்குள்ளாக இருந்து வர முடியும்.
And it says let it all be put away.
இவைகளெல்லாம் உங்களை விட்டு நீங்க கடவது.
All bitterness.
எல்லா கசப்பும்.
All wrath.
எல்லா கோபமும்.
All anger.
எல்லா மூர்க்கமும்.
All clamor.
எல்லா குற்றமும்.
All slander.
எல்லா தூஷணமும்.
All malice.
எல்லா துர்க்குணமும்.
Put it away from you.
உங்களை விட்டு நீங்கள் நீக்கி போடுங்கள்.
Is it possible to put away all anger from my life?
எல்லா கோபத்தையும் என்னை விட்டு நீக்கி விடுவது சாத்தியமா?
What does the devil say?
பிசாசு என்ன சொல்லுவான்?
Impossible.
கூடாத காரியம்.
any word of God the devil will say impossible.
எந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டாலும் சரி பிசாசு சொல்வதெல்லாம் அது முடியாது.
He is a liar from the beginning.
அவன் ஆரம்பத்திலிருந்தே அவன் ஒரு பொய்யன்.
Why is it you have not taken these words seriously?
ஏன் நீங்கள் இந்த வசனங்களை எல்லாம் சீரியஸா எடுத்துக்கொள்ள அவன் அனுமதிப்பதில்லை?
Because you kept on listening to the demons who kept on saying to you impossible impossible impossible.
பிசாசுகள் எல்லாம் காதுகளிலே இது கூடாத காரியம் இது கூடாத காரியம் என்று சொல்லி கொண்டே இருப்பதை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்து விட்டீர்கள். ஆகவே உங்களால் நம்ப முடியவில்லை.
Or they will say that's not important not important not important.
அல்லது அந்த பிசாசுகள் உங்கள் காதுகளிலே அது அவ்வளவு முக்கியமானதல்ல அந்த வசனம் அவ்வளவு முக்கியமானதல்ல என்று சொல்லி கொண்டே இருந்திருக்கிறது.
Only the blood of Jesus is important.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும் தான் முக்கியம்.
All these other things are unimportant.
மற்றவெல்லாம் தேவையற்றது.
Then why has the Holy Spirit written it here if it is not important?
அப்படியானால் ஏன் முக்கியமில்லாத காரியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியார் நமக்கு கொடுத்திருக்கிறார்?
We want a life of perfect peace.
நாம் பூர்ண சமாதானமுள்ள வாழ்க்கை நமக்கு வேண்டும்.
Want a life of perfect joy.
பூர்ண சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும்.
But it can only come if you take these commands seriously.
இந்த கட்டளைகளை நீங்கள் சீரியஸா எடுத்துக்கொண்டால் தான் அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்.
Supposing a young boy says
ஒரு இளம் இளைஞன் சொல்கிறான்,
ஓ லுக் அட் தீஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தே ஆர் எர்னிங் 80,000 ரூபீஸ் a month.
இந்த சாஃப்ட்வேர் பொறியாளர்கள் அவர்கள் ஒரு மாதத்திற்கு 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள்.
I want to earn like that.
நானும் அப்படி சம்பாதிக்க வேண்டும்.
And then you tell him,
அவனை பார்த்து சொல்கிறீர்கள்,
My son, you can do that.
என் மகனே, நீ அப்படி செய்யலாம்.
But you have to work hard for 15 to 20 years.
ஆனால் 15 ல இருந்து 20 ஆண்டுகள் நீ கடுமையாக உழைக்க வேண்டும்.
You work hard, you're 5 years old now, you work hard 15 20 years, you can also earn like them.
ஐந்து வயது நிரம்பிய மகனே, நீ 15 ஆண்டுகள் நீ கடுமையாக உழைத்தால் நீயும் அது போல சம்பளம் வாங்கலாம்.
But if he says no, I don't want to work hard, who's going to do all these examinations and study and all that?
இந்த படிப்பெல்லாம் யார் படிப்பது, இந்த தேர்வெல்லாம் யார் எழுதுவது, எனக்கு அதெல்லாம் விருப்பமில்லை என்று அவன் சொல்வானாகில்,
I say, then you can be just a milkman or something and earn a little money.
அப்படியால் நீ பால்காரனை போல கொஞ்சம் ஏதோ பணம் சம்பாதிக்கலாம், ஒரு விடாய் பால் கொடுத்து விட்டு.
Because he has no ambition.
அவனுக்கு ஒரு வாஞ்சை இல்லை.
I find many Christians are like that.
அநேக கிறிஸ்தவர்களை இப்படி நான் பார்க்கிறேன்.
You tell them.
நீங்கள் சொல்லுங்கள், சொல்கிறீர்கள்.
You can have a life where you rejoice always.
எப்பொழுதும் சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும், சாத்தியம்.
Philippians 4 verse 4.
பிலிப்பியர் 4:4.
This is also Paul telling us his experience.
இங்கேயும் கூட பவுல் தன்னுடைய அனுபவத்தை நமக்கு சொல்கிறார். பிலிப்பியர் 4:4.
A life of joy.
சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை.
Rejoice in the Lord always.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.
Not sometimes.
சில நேரம் அல்ல.
Not most of the time.
அதிகபட்ச நேரம் அல்ல.
24 hours a day.
ஒரு நாளில் 24 மணி நேரங்கள்.
7 days a week.
ஒரு வாரத்தில் 7 நாட்கள்.
Always rejoicing.
எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை.
Is that life possible?
இவ்விதமான வாழ்க்கை முடியுமா?
What does the devil say?
பிசாசு என்ன சொல்கிறான்?
Impossible.
கூடாது.
Or not important.
அல்லது முக்கியமானதல்ல, அதெல்லாம் தேவையில்லை.
I listened to the devil for more than 16 years of my life.
என்னுடைய வாழ்க்கையில்
being born again.
மனம் திரும்பின பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு 16 ஆண்டுகள் இந்த பிசாசுக்கு செவி கொடுத்து கொண்டே வாழ்ந்து விட்டேன்.
I'm telling you, from the age of about 20 to 36
20 ஆண்டிலிருந்து 30 36 வயது வரை
I was born again.
அந்த நேரத்தில் நான் மறுபடியும் பிறந்தவனாய் இருந்தேன்.
My sins were forgiven.
என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது.
But if you ask me, do you rejoice in the Lord always? I'd say no.
ஆனால் அப்பொழுது என்னை பார்த்து எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கலாம் என்று கேட்டால் இல்லை.
I say that's impossible.
அது கூடாத காரியம் என்று அப்பொழுது சொல்லி இருந்திருப்பேன்.
It's not important.
அது அல்லது முக்கியமல்ல என்று சொல்லி இருந்திருப்பேன்.
But if somebody showed me this verse,
யாராவது இந்த வசனத்தை எனக்கு காண்பித்திருந்தால்,
I say I don't know how he had it but I don't have it.
எப்படி பவுலுக்கு எப்படி இந்த வாழ்க்கை கிடைத்தது எனக்கு தெரியவில்லை, எனக்கு கிடைக்கவில்லை.
But then a day came in my life.
என் வாழ்க்கையில் ஒரு நாள் வந்தது.
When I said, Lord,
ஆண்டவரே,
if it takes 10 years, 15 years, I am going to get there.
ஆண்டவரே, 10 ஆண்டுகள் ஆனாலும் சரி, 15 ஆண்டுகள் ஆனாலும் சரி, அந்த இடத்துக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே.
Aren't you parents happy when you see your children serious about their studies?
உங்கள் பிள்ளைகள் படிப்பு விஷயத்திலே மிகவும் சீரியஸாக கடினமாக உழைக்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமாக இல்லையா?
Supposing you have a child who's always failing in every subject in the school.
உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், தேர்விலே எல்லா பாடத்திலும் ஃபெயில்.
You tell him study study study.
ஏ படி 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 என்று சொன்னாலும்,
no, I can read and write, that's enough.
நான் சும்மா அப்படியே கதையை போல வாசித்து விட்டு எழுதி விடுவேன் என்று சொல்கிறான்.
I know how to read and write, why do I need anything more?
எனக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும், அதற்கு பிறகு ஏன் என்ன தேவை?
And he keeps on failing many years.
அநேக ஆண்டுகள் ஃபெயில் ஆகி கொண்டே இருக்கிறான்.
I was like that.
நான் அப்படி இருந்தேன்.
A child failing 16 years sitting in the kindergarten.
16 ஆண்டுகளாக LKG லே ஃபெயில் ஆகி உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக
இருந்தேன். Because you had a child who is 16 years failed in the kindergarten only.
உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். பிள்ளை 16 ஆண்டுகள் LKG லே 16 ஆண்டுகள் LKG லேயே ஃபெயில் ஆகி படித்துக் கொண்டிருந்தால்
God had a child like that.
தேவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை.
God had a child.
தேவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இருந்தது.
That's me.
அதான் நான்.
But one day,
ஆனா ஒரு நாள்,
this child of God decided to take his studies more seriously.
இந்த தேவனுடைய பிள்ளை தன்னுடைய படிப்பை சீரியஸா எடுக்க முயற்சித்தார்.
I said, Lord,
ஆண்டவரே,
I am going to start studying now.
நான் இப்பொழுது படிக்க ஆரம்பிக்கிறேன்.
I am going to come to this life.
இந்த வாழ்க்கைக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே.
It took me time. You don't get PhD in one day.
PhD ஒரே நாளிலே வாங்கி விட முடியாது. எனக்கு காலம் பிடித்தது.
But God brought me there.
ஆனால் தேவன் அந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார்.
And I want to say to you.
உங்களுக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன்.
Don't you get happy when your child was always failing one day tells you, daddy, mummy, from today onwards I'm going to study.
உங்களுடைய பையனோ பொண்ணோ ஃபெயில் ஆகி கொண்டே இருந்து திடீரென்று ஒரு நாள், அப்பா அம்மா, நான் இன்றைக்கு இருந்து கஷ்டப்பட்டு படிக்க போகிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்காதா?
Are you a child of God?
நீங்கள் தேவனுடைய பிள்ளையா?
God sees you falling into sin.
பாவத்திலே நீ விழுந்து கொண்டே இருக்கிறதை
in your thoughts.
பார்க்கிறார் தவப்பன், பார்க்கிறார்
in your thoughts.
உன்னுடைய சிந்தை வாழ்க்கையிலே விழுந்து வீழ்ச்சி.
In your words.
உன்னுடைய வார்த்தைகளிலே வீழ்ச்சி.
You're like a child who's always failing in the class.
வகுப்பில் எப்பொழுது பார்த்தாலும் ஃபெயில் ஆகி கொண்டே தவறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பையனை போல இருக்கிறீர்கள்.
Don't you think the heavenly father is disappointed? Look at my child always failing.
ஐயோ, என்னுடைய மகன் மகள் எப்பொழுதும் தோற்றுக்கொண்டே இருக்கிறாளே என்று சொல்லி உங்களுடைய பரம தகப்பன் அவர் ஏமாற்றம் அடையவில்லையா?
Just like you would be unhappy with your child always failing.
உங்களுடைய பிள்ளை எப்பொழுது பார்த்தாலும் ஃபெயில் ஆகி கொண்டே இருந்தால் உங்களுக்கு எப்படி துக்கமா இருக்கும்?
That is how God feels.
அப்படி தான் தேவன் துக்கப்படுகிறார்.
But supposing some of you today take a decision.
ஆனால் இன்றைக்கு உங்களிலே ஒரு சிலர் இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
Father, I'm sorry for disappointing you for so many years.
பிதாவே, எவ்வளவோ ஆண்டுகளாக உம்மை துக்கப்படுத்தி விட்டேன், உம்மை ஏமாற்றி விட்டேன் ஆண்டவரே என்று சொன்னால்.
I may not be able to pass in one day, but I'm going to start today.
ஒரு நாளிலே நான் பாஸ் பண்ண முடியாது ஆண்டவரே, ஆனால் இன்றிலிருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன்.
I am going, even if it takes 10 years, 15 years, I am going to make these verses true in my life.
ஆண்டவரே, இப்பொழுதிலிருந்து 5-10 ஆண்டுகளானாலும் சரி, 15 ஆண்டுகளானாலும் சரி, ஆண்டவரே, இந்த வசனமினுடைய வாழ்க்கையிலே மெய்யாய் மாற வேண்டும்.
I want a life of joy.
எனக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வேண்டும்.
Where I will rejoice in the Lord according to Philippians 4:4. 24 hours a day, 7 days of every week.
பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 வசனத்தை போல ஒவ்வொரு நாளிலே 24 மணி நேரமும் ஒரு வாரத்தில் 7 நாட்களும் நான் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வரப்போகிறேன்.
And I'll tell you something.
நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
When you start rejoicing like that,
இது போல நீங்கள் சந்தோஷப்பட ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால்,
it will even improve your physical health.
உங்கள் சரீர ஆரோக்கியத்தை கூட அது முன்னேற்றத்தை கொடுக்கும்.
It will help you to overcome sickness.
யாதியை மேற்கொள்வதற்காக உங்களுக்கு உதவி செய்யும்.
In the book of Proverbs it says a joyful heart does good like a medicine.
சந்தோஷமான இதயமானது நல்ல ஔஷதமாய் இருக்கிறது என்று நீதிமொழியிலே வாசிக்கிறோம்.
It's a good medicine, the Bible says.
வேதம் சொல்லுகிறது நல்ல ஔஷதம்.
To have a joyful heart.
மகிழ்ச்சியான உள்ளம்.
I found that in my life.
அதை என்னோட வாழ்க்கையிலே கண்டுபிடித்திருக்கிறேன்.
When I understood the secret of rejoicing in the Lord always.
கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை நான் கண்டுபிடித்த பிறகு,
the Bible doesn't tell you to rejoice in your circumstances.
உன்னுடைய சூழ்நிலையிலே நீ சந்தோஷமா இரு என்று வேதம் சொல்லவில்லை.
Circumstances may have be bad or evil.
உன்னுடைய சூழ்நிலைகள் தீமையாக மாறலாம், கெட்டவையாக மாறலாம்.
But I don't look at those circumstances.
நான் அந்த சூழ்நிலையை நான் நோக்கி பார்ப்பதில்லை.
I look at my father who can control everything for my benefit.
என்னுடைய நன்மைக்காக எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய என் பரம தகப்பனை நோக்கி பார்க்கிறேன்.
So when people are evil towards me,
அவை மக்கள் எனக்கு மீது தீமையாக இருந்தார்கள் என்றால்,
circumstances are all against me,
என்னை சுற்றியுள்ள சூழ்நிலை எனக்கு விரோதமாக இருக்கிறது என்றாலும்,
and so many things are going wrong in my life,
என்னுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் தவறாக போய் கொண்டிருந்தாலும்,
I'm not going to lose my joy.
என்னுடைய சந்தோஷத்தை நான் இழக்க போவதில்லை.
I'm going to kneel down.
நான் முழங்கால் படியிட்டு,
and say, God, you are my father.
பிதாவே, தேவனே, நீரே என்னுடைய தகப்பன்.
And you are almighty.
நீ சர்வ வல்லமையுள்ளவர்.
You can control these circumstances.
நீ இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கட்டுப்படுத்த முடியும்.
You can make these circumstances work for my good.
ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்னுடைய நன்மைக்கு எதுவாகவும் மாற்றிவிட முடியும்.
Like it says in Romans 8:28.
ரோமர் 8 அதிகாரம் 28 வசனத்தை சொல்கிறது
போல. God will make everything work for our good.
தேவன் சகலவற்றையும் என்னுடைய நன்மைக்கு எதுவாக மாற்றி விடுவார்.
That's why I rejoice.
ஆகவே தான் நான் சந்தோஷப்படுகிறேன்.
In the Lord.
கர்த்தருக்குள்.
Not in my circumstances.
என்னுடைய சூழ்நிலையிலே ஒரு சந்தோஷம் அல்ல.
I rejoice in the Lord who can take care of my circumstances for me.
எனக்காக என் பட்சமாக சூழ்நிலைகளை பொறுப்பெடுக்க கூடிய என்னுடைய தகப்பனிலே நான் சந்தோஷப்படுகிறேன்.
Supposing you have some problem with some criminals trying to attack you.
உங்களை தாக்குபடியாக சில முரடர்கள் அல்லது திருடர்கள் முயற்சிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
And your father is the director general of police in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே உங்களுடைய தகப்பன உங்களுடைய அப்பா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்ல இருக்கிறார்.
You give him a call.
உடனே போன் பண்ணுகிறீர்கள்.
And say, Dad,
அப்பா,
people are troubling me.
இந்த திருடர்கள் எல்லாம் என்னை தொந்தரவு செய்கிறார்கள்.
And your father who is director general of police.
அங்கே டைரக்டர் ஜெனரலா இருக்கக்கூடிய போலீஸ்ல டைரக்டர் ஜெனரலா இருக்கக்கூடிய உங்களுடைய அப்பா.
Said, Don't worry my son.
மானே கவலைப்படாதே.
I'll take care of it.
நான் அதை பொறுப்படுத்திக் கொள்கிறேன்.
You can put the phone down and be happy.
போனை நீங்கள் வைத்துவிட்டு சந்தோஷமா இருப்பீர்கள்.
I want to ask you a very simple question.
நான் உங்களை பார்த்து ஒரு சிறு கேள்வியை கேட்க விரும்புகிறேன்.
Who is more powerful?
யாருக்கு அதிக வல்லமை?
Your heavenly father or the director general of Tamil Nadu police?
தமிழ்நாடு போலீஸ் துறையை சேர்ந்த டைரக்டர் ஜெனரலுக்கு அதிக வல்லமை இருக்கிறதா அல்லது பரலோகத்தில் இருக்கக்கூடிய தகப்பனுக்கு அதிக வல்லமை இருக்கிறதா?
I think many of us will think even that sub inspector can help me more than almighty god.
உங்களை அநேகர் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரை காட்டிலும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் அவர் எனக்கு அதிகமாக உதவி செய்ய முடியும் என எண்ணுகிறீர்கள்.
We don't have faith.
உங்களுக்கு விசுவாசம் இல்லை.
And the bible says according to your faith be it unto you.
உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக்கடவுது என்ற வேதம் சொல்கிறது.
You believe that your heavenly father is a helpless person who can do nothing for you.
உங்களுக்காக ஒன்றுமே செய்ய முடியாத நிலையிலே உதவியற்றவராய் இருக்கக்கூடியவர் தான் உங்களுடைய பரமபிதா என்று எண்ணுகிறீர்கள்.
According to your faith be it unto you. God will do nothing for you.
உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக்கடவுது. உன்னுடைய தேவன் உனக்கென்று ஒன்றும் செய்ய மாட்டார்.
But the other believer,
மற்ற விசுவாசி,
he says, God, you can do everything.
ஆண்டவரே, உம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்கிறார்.
You can solve this problem.
நீர் எனக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்.
God says, my son, according to your faith be it unto you.
என் மகனே, உம்முடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடவது என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Do you know how much you have missed in your life because you don't believe that God is almighty?
தேவன் சர்வ வல்லமுள்ளவர் என்கிற காரியத்தை நீங்கள் விசுவாசிக்காதபடினால் எவ்வளவு இழந்து விட்டீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
You start believing that today.
இன்றிலிருந்து நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிங்கள்.
I've been a believer. My father in heaven has been my father for 52 years.
52 ஆண்டுகளாக நான் விசுவாசியாக இருந்திருக்கிறேன். அவர் என்னை பரம தகப்பனாக இருந்திருக்கிறார்.
I have never faced a problem which is too difficult for God.
தேவனால் தீர்க்க முடியாத அளவுக்கு கடினமான ஒரு பிரச்சனையும் நான் சந்திக்கவில்லை.
Not even one.
ஒரு முறை கூட இல்ல.
Not even one in 52 years.
52 ஆண்டுகளிலே ஒரு முறை கூட அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை நான் சந்தித்ததே கிடையாது.
You tell me which problem is too difficult for God.
நீங்கள் சொல்லுங்கள், தேவனுக்கு எந்த பிரச்சனை கடினமான பிரச்சனை?
You did not believe. That is another thing.
நீங்கள் விசுவாசிக்கவில்லை. அது வேற ஒரு காரியம்.
It says in Matthew 13 verse 58.
மத்தேயு 13 அதிகாரம் 58 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Do you want to read the saddest words in the gospels?
சுவிசேஷங்களிலே காணப்படுகிற மிகவும் துக்கமான வசனத்தை வாசிக்க விரும்புகிறீர்களா?
The saddest words in the gospels.
சுவிசேஷங்களிலே காணப்படக்கூடிய மிகவும் துக்கமான வசனம்.
Matthew 13:58.
மத்தேயு சுவிசேஷம் 13 அதிகாரம் 58 வசனம்.
Jesus did not do many miracles there because of their unbelief.
அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் இயேசு அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று மத்தேயு 13:58 வாசிக்கிறோம்.
He could do it.
அவரால் செய்ய முடியும்.
But he did not do it.
ஆனால் செய்யவில்லை.
Supposing at the end of your life,
உங்கள் வாழ்க்கையின் முடிவிலே நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
At the end of your life it is written about your life, the life story. Written about your life story at the end of your life.
உங்கள் வாழ்க்கையின் சரித்திரத்திலே வாழ்க்கையின் முடிவை பற்றி எழுதி இருக்கிறது.
Jesus could not do many miracles in this person's life because of his unbelief.
உடைய வாழ்க்கை சரிதை எழுதப்பட்டிருக்கிறது. அது முடிவில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த நபருடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை இவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் தேவன் செய்ய முடியவில்லை, இயேசு செய்ய முடியவில்லை.
He faced 100 problems in his life, all of which God could have solved. But God did not solve any of them.
இவனுடைய வாழ்க்கையிலே 100 பிரச்சனைகள் இருந்தது, எல்லாமே தீர்க்கப்பட்டிருந்திருக்க முடியும், ஆனால் அவர் தேவனை விசுவாசிக்கவில்லை.
But God did not do it because he didn't believe.
அவன் விசுவாசிக்காதபடியால் தேவன் அதை செய்யவில்லை.
But the other brother,
இன்னொரு சகோதரர்,
he had 1000 problems in his life.
அவருடைய வாழ்க்கையிலே 1000 பிரச்சனைகள் இருந்தது.
But God did something for him because he believed.
அவர் விசுவாசித்தபடியால் தேவன் அந்த பிரச்சனைகளை தீர்த்து விட்டார்.
A life of joy.
சந்தோஷம் நிறைந்த வாழ்வு.
That's what God wants you to have.
நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பக்கூடிய வாழ்க்கை இதுதான்.
It says also a life of peace.
அதேபோல சமாதானம் நிறைந்த வாழ்க்கை.
2 verses later in Philippians 4 verse 6.
பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனத்தை பார்க்கும் 2 வசனங்கள் தள்ளி நாம் பார்க்கிறோம்.
Be anxious for nothing.
ஒன்றைக்கும் கவலைப்படாமல்.
In everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God.
எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே வேண்டுதலினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
And the peace of God which surpasses all comprehension verse 7. Will guard your heart and mind in Christ.
ஏழாம் வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
Verse 4 it speaks about joy.
4 வசனம் சந்தோஷத்தை குறித்து பேசுகிறது.
And verse 6 and 7 it speaks about peace.
6 7 வசனங்கள் சமாதானத்தை குறித்து பேசுகிறது.
God wants to give you his joy and his peace.
தேவன் தம்முடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார், தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார்.
They could not have it in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே மக்களால் இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது.
1 because God was not their father.
தேவன் அவர்களுக்கு தகப்பனாக இல்லை.
He was God.
அவர் தேவனாக தான் இருந்தார்.
He was not their father.
தேவன் அவர்களுக்கு தகப்பனாக இல்லை.
He was Jehovah.
அவர் பழைய ஏற்பாட்டிலே அந்த மக்களுக்கு யெகோவாவாக இருந்தார்.
Distant, far away,
தூரத்திலே இருக்கக்கூடிய தேவன்.
Now,
இப்பொழுதோ,
he has become my daddy.
அவருடைய அப்பாவாக மாறிவிட்டார்.
In the Old Testament,
பழைய ஏற்பாட்டிலே,
they had only the blood of bulls and goats to cover their sin.
ஆட்டுக்கடாக்களுடைய ரத்தம், காளையுடைய ரத்தம் தான் தங்களுடைய பாவங்களை மூடுவதற்கு இருந்தது.
Now the Son of God has shed his blood to cleanse my heart from all sin.
இப்பொழுது என் எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை கழுவ முடியாக தேவகுமாரன் தம்முடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார்.
The Old Testament,
பழைய ஏற்பாட்டிலே,
they had the Holy Spirit upon them.
பரிசுத்த ஆவியானவர் மீது வந்தார்.
Now inside me,
இப்பொழுது எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வருகிறார்.
Supposing I take this glass,
நான் இந்த டம்ளரை நான் எடுத்துக்கொள்கிறேன்.
And I put it upside down,
நான் இந்த டம்ளரை தலைகீழாக வைக்கிறேன்.
I can't do it now because there's some water in it.
தண்ணீர் இருப்பதால் இப்போ தலையிலே வைத்து காண்பிக்க முடியாது.
But supposing I put it upside down.
நான் இந்த டம்ளரை தலையிலாக வைக்கிறேன்.
And I pour water on it.
நான் தலையிலே வைக்கப்பட்ட அந்த டம்ளரில் தண்ணீரை ஊற்றுகிறேன்.
The inside of the cup will never be clean.
அந்த டம்ளரினுடைய உள் பகுதியானது சுத்தமாக முடியாது.
But the water will flow all over.
ஏனால் தண்ணீரானது அந்த பாத்திரத்தின் மேலே கவிழ்த்தப்பட்ட பாத்திரத்தின் மேலே தான் வழியும்.
That is how the Holy Spirit came upon people in the Old Testament.
இப்படி தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்தார்.
Inside of the cup remained dirty.
அந்த பாத்திரத்தின் உட்பகுதியானது அசுத்தமாக இருந்தது.
It was upside down.
ஏனென்றால் அது கவிழ்ந்து இருந்தது.
That's why David's heart was dirty.
ஆகவே தான் தாவீதுடைய இதயமானது அசுத்தமாக இருந்தது.
Samson's heart was dirty.
சிம்சோனுடைய இதயமானது அசுத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் அவர்களுக்கு பெரிய விசுவாசம்
இருந்தது. Because the cup was like this and the water was poured on top.
அந்த பாத்திரம் கவிழ்ந்திருந்தது, அதன் மீது பரிசுத்த தண்ணீர் ஊற்றப்பட்டது.
When the cup is put straight in the New Testament,
ஆனால் புதிய உடன்படிக்கையிலே நேராக அந்த பாத்திரம் வைக்கப்பட்ட பொழுது,
God pours his Holy Spirit inside.
தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இதற்குள்ளாக ஊற்றுகிறார்.
The inside gets clean first.
முதலாவதாக உட்புறம் சுத்தமாகிறது.
Then it overflows from the inside to everybody else.
இப்பொழுது உள்ளே இருந்து மற்றவர்களுக்கு அது வழிந்து செல்கிறது.
That is the difference between the ministry of the Holy Spirit in the Old Testament and New Testament.
பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் பழைய ஏற்பாட்டில் இருந்ததற்கும் புதிய ஏற்பாட்டில் இப்பொழுது இருப்பதற்கும் இதுதான் வித்தியாசம்.
See what Jesus said in John 7.
இயேசு யோவான் 7 அதிகாரத்தில் என்ன சொன்னார் என்று
பாருங்க. And verse 38.
யோவான் 7 அதிகாரம் 38 வசனம்.
From his innermost being this rivers of living water will flow.
அவனுடைய வேதவாக்கியம் சொல்கிறபடி என்னத்தில் விசுவாசமாக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரோட நதிகள் ஓடும்.
Not upon him like the Old Testament.
பழைய ஏற்பாட்டை போல அவன் மீது அல்ல.
But now the Holy Spirit can come inside me.
இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக வர முடியும்.
Fill me.
என்னை உள்ளாக நிரப்ப முடியும்.
Control my mother tongue.
என்னுடைய தாய் மொழியிலே நான் பேசக்கூடிய பேச்சை கட்டுப்படுத்த முடியும்.
Give me peace in my heart.
உள்ளத்திலே சமாதானத்தை கொடுக்க முடியும்.
Joy in my heart.
என் உள்ளத்திலே சந்தோஷத்தை கொடுக்க முடியும்.
So that I can also say like the apostle Paul.
அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போலவே நானும் சொல்ல முடியும்.
Thanks be to God.
தேவனுக்கு நன்றி.
Who always leads me in victory in Christ.
கிறிஸ்துவுக்குள்ளாக எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற அந்த தேவனுக்கு நன்றி என்று பவுல் சொல்வது போல
சொல்லவில்லை. Paul didn't say I've got victory.
நான் ஜெயத்தை பெற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்லவில்லை.
He said God leads me in victory.
தேவன் என்னை வெற்றி வாழ்க்கைக்குள்ளாக நடத்துகிறார் என்று சொல்கிறார்.
Always.
எப்பொழுதும்.
Because his Holy Spirit is not outside me now but inside.
பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளியாக இல்லை, எனக்கு புறம்பாக இல்லை, எனக்குள்ளாக இருக்கிறார்.
What a wonderful life.
என்ன அற்புதமான ஒரு வாழ்க்கை.
A life of peace and joy.
சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை.
24 hours a day.
ஒரு நாளில் 24 மணி நேரமும்.
7 days a week.
ஒரு வாரத்தில் 7 நாட்களும்.
You know the world is becoming worse and worse every day.
ஒவ்வொரு நாளும் இந்த உலகமானது மோசமாகிக் கொண்டே போகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
And it's going to be much worse in the future.
எதிர்காலத்தில் இன்னும் மோசமான நிலைமைக்கு உலகம் தள்ளப்பட போகிறது.
Even this year 2012 is not going to be an easy year.
இந்த ஆண்டு 2012 ஆம் ஆண்டு ஒரு சுமூகமான ஒரு ஆண்டாக இருக்காது.
But if you have the Holy Spirit filling you,
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைக்கும் பொழுது,
you'll have a life of peace.
உங்களுக்கு சமாதானமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையும்.
God can solve your every problem.
உங்கள் எல்லா பிரச்சனையிலும் தேவன் தீர்ப்பார்.
And free you from the sinful habits that are in your thoughts and your tongue and your life.
நம்முடைய சிந்தை, உங்களுடைய சிந்தையிலே, உங்களுடைய நாவிலே, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீமையான காரியங்களும் தேவன் உங்களை விடுவிப்பார்.
We'll think about it a little more tomorrow evening.
நாளை மாலையும் இந்த வாழ்க்கையை குறித்து இன்னும் அதிகமாக தியானிப்போம்.
Please come again.
மீண்டும் நீங்கள் வாருங்கள், வார்த்தையை கேளுங்கள்.
If you want to hear the word of God.
நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று விரும்பினால் மீண்டும் நாளைக்கு வாருங்கள்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer,
நம் எல்லாருடைய தலைகளும் ஜெபத்தில் வணங்கி இருக்கும் பொழுது,
I want you to ask the Lord to touch you.
தேவன் உங்களை தொடும்படியாக நீங்கள் கேளுங்கள்.
And to give you a great hunger and thirst.
ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய தாகத்தையும் பசியும் தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள்.
For this life.
இந்த வாழ்க்கைக்கென்று உள்ள தாகம்.
Help us Lord.
ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென். Thank you.